அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில் அரியலூர் மாவட்டம் பொன்பரப்பி கிராமத்திலிருந்து ராணி மாட்டுப்பண்ணையின் உரிமையாளர் விவசாயி திரு ஆர் ராஜாஜி அவர்கள் லாபம் தரும் மாட்டுப்பண்ணை குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்திருக்கின்றார். உடன் உரையாடுவது நமது புதுகை பண்பலையின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு நாகநாதன் அவர்கள். வாங்க நேர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வேளாண்மை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான தொழில், அனைவருக்கும் உணவு தரக்கூடிய ஒரு தொழில். அந்த வேளாண்மையில பல்வேறு பணிகள் செய்யக்கூடிய உங்களை இன்னைக்கு நேர்காணல் செய்யறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். ஐயா, முதல்ல உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் நம்முடைய பண்பலை நேயர்களுக்காக செஞ்சுக்கோங்க ஐயா.
வணக்கம். என் பேர் வந்து ராஜாஜி. நான் வந்து பிகாம் டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருக்கேன். கடந்த ஒரு 13 வருஷமா வந்து நான் இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கேன். நான் அரியலூர் மாவட்டம் செந்துறை வட்டம் பொன்பரப்பி குடிக்காடுங்கிற கிராமத்துல இருந்து நான் உங்கள்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன். தற்போது அம்மா வீட்டுல வந்து மாட்டு பண்ணை தான் வச்சிருந்தாங்க. மாட்டு பண்ணை இல்ல, மாடு வச்சு பால் கறந்துருந்தாங்க. நாங்க வந்து படிச்சுட்டு இருந்தோம். அதையே வந்து ஒரு தொழிய வந்து எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்தது. இது மாதிரி வீட்டுல கேட்டேன், செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த டைம்லயும் வந்து எங்க ஊர்ல வந்து நம்ம கேவிகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழமாதேவி அரியலூர்ல இருக்கு, அவங்க வந்து ட்ரைனிங் போட்டிருந்தாங்க ஆடு மாடு வளர்ப்புலாம் பத்தி. அதுல நம்ம வந்து ஒரு ஈடுபாடு கொஞ்சம் அதுல போனது, அவங்க இருக்கிறவங்களும் கொஞ்சம் எதுவும் செய்யலாம் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. அதுல இருந்து நான் அந்த மாட்டு பண்ணையில வந்து உள்ள என்றேன். அதுல இருந்து ஓரளவு நல்லபடியா இப்ப செஞ்சிட்டு இருக்கேன் சார்.
ஐயா, இப்ப முதல் முதல்ல இந்த பயிற்சி எடுத்துக்கிட்டதா சொன்னீங்க. இந்த பயிற்சியில என்னென்ன விஷயங்கள்லாம் அந்த கற்றுக் கொடுத்தாங்க? அந்த பயிற்சியின் மூலமா சான்றிதழ்கள் எதுவும் உங்களுக்கு கிடைச்சதா? அந்த பயிற்சியில என்னென்ன நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
ஏன்னா நாங்க வந்து அது எனக்கு வந்து ஆரம்பம் தான். நம்ம வந்து நம்ம அந்த மாதிரி வந்து சொன்னாங்க, இது மாதிரி ட்ரைனிங் இருக்கு என்ன பாருங்க அப்படின்னு நம்ம லோக்கல்லயே நடந்ததுனால வந்து நான் போனேன். போயிட்டு இது மாதிரி பேசும்போது அவங்க அந்த மாடு வளர்த்தா இவ்வளோ லாபம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க. அதை ஈடுபாடாக செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. அதில் வந்து நாங்கள் அப்புறம் வீட்டில் கேட்டதும் ரைட்டு ஓகே செய்யலாம் அப்படின்னோம். அதுக்கு பிறகு வந்து அம்மா ஒரு மாடு தான் கொடுத்தாங்க. நாங்கள் அதுல இருந்து தான் வந்து ஒரு 3 மாடு 4 மாடு அப்படி இன்னைக்கு ஒரு 35-36 மாடு வரைக்கும் வச்சிருக்கிறோம். ஒரு பொருளாதார அளவில் ஓரளவு நல்லா இருக்கிற மாதிரியான எனக்குடைய இது நல்லா இருக்கு.
ஐயா, இப்ப மாடு அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல நிறைய இனங்கள் இருக்கு, நிறைய புது புதிதா கலப்பின ரகங்கள் இன்னைக்கு தொடர்ச்சியா அறிமுகப்படுத்திட்டே வர்றாங்க. நீங்க என்ன இன மாடுகளை வந்து வளர்த்துக்கிட்டு வர்றீங்க, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
இப்ப நாட்டு மாடு தான் வந்து வீட்டுல இருந்துச்சு. நாங்க நாட்டு மாட்டுல இருந்து தான் ஃபர்ஸ்ட் இந்த பண்ணைய தொழிலுக்கு வந்தேன். அதுல இருந்து ஜெர்சி, ஹெச்எஃப், கிரு ரகங்கள்லாம் ஏன் வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சேன்னா, ஹெச்எஃப் பொறுத்தளவு பால் அதிகமா கொடுக்கும். கிரு மாடும் அதே மாதிரி வந்து எனக்கு இந்த பால் வாங்கி நம்ம லோக்கல்லையே வந்து ஆவின் சொசைட்டிக்கும் தனியார் பண்ணைக்கும் கொடுத்துட்டு இருக்கிறேன். அங்கே கொடுக்கும்போது வந்து பாலினுடைய தரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து ரேட்டு. அதனால வந்து என்ன செஞ்சேன் அப்படின்னா, எல்லா மாட்டு ரகங்களும் இப்போ பால் அதிகமாக தரக்கூடிய ஹெச்எஃப், ஜெர்சி வந்து சிந்து மாடு, இது ரெண்டுமே வந்து ஓரளவு பால் வந்து நல்ல திக்னஸாக இருக்கும். அது வந்து மக்கள் கொடுக்கும்போது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால வந்து நான் அந்த ஒரு துறை எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி இல்லை, நான் என்னுடைய இதில் வந்து இப்போ பால் கறந்து அதுலேருந்து வரக்கூடிய வருவாயை தான் வந்து என்னுடைய செலவுக்கு என்னுடைய வாழ்வாதாரத்துக்குமே நான் வந்து பயன்படுத்தினேன். அதனால இந்த மாதிரி மாட்டு இனங்கள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்கு.
ஐயா, இப்போ மாடு அப்படின்னு சொல்லும் பொழுது மாட்டுக்கு உணவு அப்படிங்கிறது தீவனம் தான், இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. இப்போ மாட்டுக்கு தீவனங்கள் நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க?
நான் மாட்டு தீவனங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் பொழுது வந்து வணிக ரீதியாக தான் வெளியில் வாங்கி தான் கொடுத்துட்டு இருந்தேன். அதுல இருந்து கொடுக்கும்பொழுது நமக்கான மாட்டு தீவனங்களுக்கானது எந்த முறையில் அவங்க கொடுக்குறாங்க என்ன அப்படிங்கிறது நமக்கு ஒன்றும் புரியல. அதுல இருந்து நான் வந்து நாங்களாவே உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ தீவனங்கள் பசுந்தீவனங்களும் அட தீவனங்களுமே நாங்களே வந்து வாங்கி அதுல இருந்து நாங்கள் மாட்டு கொடுத்து அது பால் எப்படி கிடக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நாங்களே தயார் பண்ணிட்டோம். அது
ஐயா, இப்போ பசும் தீவனங்கள் அடர் தீவனங்கள் ரெண்டு தீவனங்கள் தயாரிக்கிறதா சொன்னீங்க. பசும் தீவனம் அப்படின்னா என்ன, அதனுடைய தயாரிப்பு முறைகள்ல என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
பசும் தீவனங்கள் அப்படின்னா வந்து நாங்கள் வந்து கோ 4, கோ 5, கோ 6 அப்படிங்கிற ரகங்கள் போட்டிருக்கிறேன். சூப்பர் நேப்பியர் அப்படிங்கிற ரகம் வந்து போட்டிருக்கிறேன். இந்த ரகங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மாட்டுக்கு வந்து 30 கிலோ, 25-30 கிலோங்கிற அளவுக்கு கொடுக்குறேன். இது வந்து நம்ம கரணையா தான் வாங்கிட்டு வந்து இந்த 2:1 மாதிரி நடவு பண்ணி அதுல இருந்து அந்த 45 நாள்ல இருந்து கட் பண்ணி மாட்டுக்கு போட்டுருக்கிறேன். அதே மாதிரி வந்து அடர்த்தி உணவு அப்படிங்கிறது வந்து நம்ம நான் வந்து குச்சி தீவனங்கள் சொல்லக்கூடியது வந்து நம்ம கம்பெனியில வாங்கி ஃபர்ஸ்ட் போட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு வந்து இப்ப நானாவே தயார் பண்றேன். தவிடு வகைகள், புண்ணாக்கு வகைகள், அடுத்தது வந்து தானிய வகைகள், இது மூணுமே வந்து சம அளவு போட்டு அரைச்சி அதுல வந்து மினரல் மிக்சர் கலந்து அதுல இருந்து இப்ப மாட்டுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன் ஐயா. ஒரு லிட்டருக்கு அரை கிலோங்கிற அளவுக்கு கொடுக்குறேன்
ஐயா. இப்ப மாடுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய மாட்டினங்களை நம்ம வளர்க்கும் போது மாடுகளை பராமரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப மாடுகளுக்கு இந்த காலகட்டத்துல எந்த மாதிரியான நோய்கள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அதுக்கு எப்படிப்பட்ட ஒரு மருத்துவ முறைகளை நீங்க வந்து செய்யறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
வந்து அதிகமா மாட்டு பண்ணை அப்படின்னாவே வந்து மிகப்பெரிய ஒரு கொடிய நோய் அப்படின்னா வந்து மடிவீக்கம், வந்து முக்கியமான ஒரு நோய் வந்து மடிவீக்கம் ஐயா. அது வந்து இந்த மடிவீக்கங்கிறது வந்து மாட்டு பண்ணை வந்து சுகாதாரம் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா வந்து மாட்டு பண்ணையில வந்து இந்த மடிவீக்க நோய் அப்படிங்கிறது வரும். நம்ம வந்து சரியான முறையில பால் அளவு டைமிங்க்கு கரெக்டா வந்து காலையில எத்தனை மணி கறக்கிறோம், மதியம் எத்தனை மணி கறக்கிறோம் அப்படிங்கறது வந்து டைமிங் கரெக்டா பால் கறக்கணும். அதே மாதிரி மடியில வந்து பால் இல்லாம கறக்கணும். மாடு பால் கறந்த பிறகு அந்த மாடு வந்து படுக்காத அளவுக்கு தீவனங்கள் வந்து கொடுத்தோம் அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் மாடு நின்று தீவனங்கள் சாப்பிட்டது அப்படின்னா வந்து அந்த மடிவீக்கம் வராது. இந்த வெயில் காலத்துல வந்து அதிகப்படியான மாடுகளுக்கு வந்து நமக்கு வெப்ப அழற்சி வரும். மாட்டுக்கு எல்லாத்துக்குமே காம்புல வந்து புண்ணு வரும். மாட்டுக்கு வந்து ஓவரா வந்து ஹீட் இருக்கு அப்படின்னா வந்து மாடுகளுக்கும் வந்து இந்த வாயிலிருந்து எச்சில்லாம் நிறைய ஊழும். அந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்து வந்து தடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஷெட்டில் வந்து மேக்சிமம் ஃபேன் போட்டுக்கணும், மர நிலையில கட்டணும் அப்படின்னா அந்த நோய்கள்லாம் வராத பார்த்துக்கலாம்
ஐயா. அதே போல இந்த மாடுகளுக்கு பால் காய்ச்சல் அப்படிங்கிற நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பால் காய்ச்சல் அந்த நோய் மாடுகளுக்கு எப்படி ஏற்படுது, அதற்கு உண்டான மருத்துவ முறைகள் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
பால் காய்ச்சல் அப்படிங்கறது வந்து பால் அதிகமா அந்த மாட்டுல வந்து நம்ம கறக்காம இருந்தாலும் வந்து பால் வந்து அதிகமா சுரக்கும் பொழுது இந்த காய்ச்சல்ங்கிறது நோய் வரும். நம்ம அதிக பேர் வந்து பால் கறக்க தெரியாம விட்டுருவாங்க சரிங்களா. அந்த கறக்க தெரியாம விடக்கூடாது. அதே மாதிரி கண்ணுக்கு வந்து கறந்தது போக கண்ணுக்குட்டிக்கு பால் விடணும். இல்லை அப்படின்னா வந்து அந்த பால் ஒழுங்கான முறையில கறக்காம விட்டோம் அப்படின்னா மாட்டுல வந்து இந்த படுக்கும் பொழுது அதுல இருந்து அந்த யூரின் இல்ல சாணியில இருந்து இருக்கக்கூடிய பாக்டீரியெல்லாம் வந்து காம்பு வழியெல்லாம் ஏறிடும். அப்படி ஏறிச்சு அப்படின்னா வந்து அந்த பால் காய்ச்சல் வந்துடும். அப்படி வரும்பொழுது என்ன செய்யணும் அப்படின்னா சோத்துக்கத்தாழை, சுண்ணாம்பு, எலுமிச்சம்பழம் இதை வந்து நம்ம சேர்த்து நம்ம போடலாம். இல்லைன்னா ஐஸ் கட்டியை வந்து நல்லா ஒத்தடம் கொடுத்தோம் அப்படின்னா வந்து அந்த நோயை வந்து சரி பண்ணிக்கலாம்.
ஐயா இப்ப இந்த மாடுகளுக்கு கலப்பு தீவனங்கள்லாம் நிறைய கொடுக்குறாங்க. கலப்பு தீவனம் அப்படின்னா என்ன, அதுல என்னென்ன உட்பொருட்கள்லாம் இருக்குது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
கலப்பு தீவனங்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம கொடுக்குற தவிடு வகைகள் சரிங்களா. உம்மி அப்படிங்கிற தவிடு, அது இல்லாம புண்ணாக்கு வகைகள் வந்து நம்ம சேர்த்துக்கணும். அடுத்த வந்து தானிய வகைகள் வந்து சேர்த்துக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம். அந்த தீவனத்தை வந்து கலந்து நம்ம கொடுக்கும்பொழுது மாடுகளுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும். அதோட இல்லாம பசுந்தீவனம் சேர்த்து கொடுக்கும்பொழுது அதுக்கு அந்த மாட்டுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் கிடைச்சிடும். இப்ப இதை வந்து பண்ணை முறைகள்ல இருக்கும் பொழுது வந்து மாடுகள் வந்து மேக்சிமம் மேய்ச்சல் கொண்டு போக மாட்டாங்க, அது லோக்கல் இது அந்த ஷெட்லயே தான் கட்டியிருப்பாங்க. அப்படிங்கும்போது அந்த மாட்டுகளுக்கு எந்த அந்த அதுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காது. அதுக்காக மட்டும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த வகையில வந்து நம்ம அனைத்து வகையான தீவனத்தையும் வந்து ஒரு சேர நம்ம கொடுக்கணும். அதுக்குதான் வந்து மினரல் மிக்சர் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து நம்ம ரெகுலராகவே வந்து சேர்த்துக்கணும். அப்படி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும் ஐயா.
ஐயா அதே போல இந்த மாடுகளுக்கு கலப்பு தீவனம் போல அடர்த்தீவனமும் வழங்குறீங்க. அடர்த்தீவனம் அப்படின்னா என்ன, இந்த கலப்பு தீவனத்துக்கும் அடர்த்தீவனத்துக்கும் என்ன வேறுபாடு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
கலப்பு தீவனத்து பசுந்தீவனத்துல இருந்தே வந்து நம்ம கலந்து கொடுப்போம். எப்படின்னா நம்ம பச்சை தீவனங்களை தவிர்த்து காஞ்ச வந்து வைக்கோல், சோளத்தட்டு, கள்ளக்கொடி இதெல்லாம் சேர்த்து கொடுக்கறது வந்து கலப்பு தீவனமா கொடுக்கலாம். அடர்த்தீவனம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து மாவு வகைகள் சேர்ந்தது, புண்ணாக்கு வகைகள் பிளஸ் வந்து தவிடு, இது வந்து நம்ம அடர்த்தீவனங்களா வந்து கொடுக்கறோம்.
ஐயா இப்ப மாடுகளுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாடுகளுக்கு இந்த உப்புசம் அப்படின்னு சொல்றாங்க. உப்புசம் அப்படின்னா என்ன, இது குளிர்ச்சி வெப்பம் எதனால ஏற்படுது, இந்த உப்புசம் வரும் பொழுது மாடுகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு ஏற்படுது, அதுக்கு என்ன மாதிரியான ஒரு மருத்துவ முறைகளை நீங்க கையாளுறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
மாட்டுக்கு உப்புசம் அப்படிங்கிறது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய தீவனங்கள் வந்து அந்த மாட்டுக்கு வந்து ஒத்துக்கல அப்படின்னா வந்து வயிறு உப்புசங்கள் வரும் சரிங்களா. அது வந்து எந்த காரணத்தினால வருதுன்னா நம்ம தீவனங்கள் அடத்தீவனங்கள் வந்து நம்ம தண்ணியில எல்லாம் என்ன சொல்லுவாங்க, தொட்டி தண்ணி காட்டும் போது ஃபுல்லா வந்து பக்கெட் ஃபுல்லா தண்ணி வச்சு அந்த மாவு கொட்டி கிண்டி அப்படி காட்டுவாங்க. அது ஃபுல்லா குடிச்சிட்டு மாடு நிற்கும் பொழுது அதனுடைய செரிமானம் கொடுக்க முடியாமல் அந்த வயிறு உப்புசங்கள் வருது சரிங்களா. அதை வந்து நம்ம என்ன செய்யறோம்னா அடத்தீவனத்தை வந்து பிசைஞ்ச மாதிரி நம்ம வந்து கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்பொழுது அதை எடுத்து மாயல் மென்று சாப்பிடும்பொழுது எந்த பிரச்சனைகள் எதுவுமே வராது. அப்படி வந்துச்சு அப்படின்னா வந்து அந்த மாட்டுகளுக்கு வந்து நம்ம சோடா உப்பு வந்து கொஞ்சம் பயன்படுத்தணும், இல்லை ஓம வாட்டர் வந்து கொடுத்தோம் அப்படின்னா வந்து அதனுடைய இது மேக்ஸிமம் சரியா போடும்.
இந்த உப்புசம் ஏற்படுறதுனால வாயில புண் இந்த மாதிரி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்படி வரும்பொழுது அதுக்கு என்ன மாதிரி இயற்கையாவே நீங்க மருத்துவ முறைகள், அதாவது இந்த தானியங்களாவே கொடுத்துருங்களா, இல்ல மருத்துவரை கொண்டு போய் காமிச்சு அவங்கள்ட்ட இந்த மருத்துவ ஆலோசனைகளை பெற்று அதன் முடி நீங்க செயல்படுறீங்களா ஐயா?
நாங்க வந்து கம்மியான அளவுலயே இருக்கும் பொழுது வந்து நாங்க மஞ்சத்தூள் உப்பு மஞ்சத்தூளை வந்து நம்ம பயன்படுத்துவோம். அப்படி இல்ல அதுக்கு மேலேயே வந்து காயங்கள் இருக்கு அப்படின்னா வந்து மருத்துவரை அழைச்சிட்டு வந்து நம்ம காட்டி அதுக்கேற்ற மாதிரி நாங்க வந்து தேவையானதை வந்து பயன்படுத்திப்போம். அவர் சொல்றபடி கேட்போம்.
மாடுகள்ல இந்த கோமாரி நோய் அப்படிங்கிறது சில இடங்கள்ல வந்திருக்கிறதுன்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இந்த கோமாரி நோய் ஏன் வந்து வருது, அதுக்கு என்ன மாதிரியான ஒரு பாதுகாப்பு அல்லது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நீங்க செய்றீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
இந்த கோமாரி நோய் அப்படிங்கிறது வந்து எப்பொழுதுமே வரக்கூடியது இல்லைங்க ஐயா. அந்த வந்து 6 மாசம் ஒரு தடவை நம்ம வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லயே வந்து மருத்துவத்துறையில வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ஊசி வந்து போடுறாங்க. அம்மா தடுப்பூசியும் வந்து கோமாரி தடுப்பூசியும் வந்து கரெக்டா நம்ம போட்டுட்டோம்னா நம்ம மாட்டுகளுக்கு எதுவுமே வராதுங்க ஐயா. அதை வந்து அந்த அவங்க சொல்ற விதிமுறையில நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். நாங்க வந்து கரெக்டா அந்த தடுப்பூசி போடுறது சரியா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால எங்க மாடுகளுக்கு வந்து இந்த நோய் வராதுங்க ஐயா.
ஐயா இப்ப நீங்க முழுக்க முழுக்க இந்த மாடுகள் மட்டும்தான் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கீங்களா, மாடுகள் தவிர வேற கால்நடைகள் எதுவும் பராமரிச்சுட்டு வரீங்களா ஐயா?
நம்ம எங்களுக்கு தேவைக்கான வந்து கோழி வச்சிருக்கிறேங்க ஐயா, ஒரு நாட்டுக்கோழி வந்து வச்சிருக்கிறேன், ஒரு 100 எண்ணிக்கையில வந்து வச்சிருக்கிறேன். அது முட்டை இறைச்சிக்காகவும் வந்து அதை வித்துக்கிட்டு இருக்கிறேன். அதோட இல்லாம வெள்ளாடு வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கேங்க ஐயா, ஒரு 10 வெள்ளாடு வச்சிருக்கிறேன். அது வந்து ஏன்னா இந்த மாடுகளுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய தீவனங்கள்ல இந்த பசு தீவனங்கள்ல மிக்சா இருக்கக்கூடியதை வந்து அந்த மாடு ஆடுகளுக்கு கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதோட இல்லாம நம்ம கோழிகள் வந்து எதுல வளர்க்குறோம்னா நம்ம மாடு சாப்பிட்டு போற தீவனங்கள் வந்து எச்சைகள் வந்து வேஸ்டேஜ் நிறைய இருக்கு, அதனால எருக்கள் அதிகமா கிடைக்கு. அதுல வந்து மேயறதுக்காக வந்து கோழி வந்து வளர்த்துட்டு இருக்கேன். இது மூணுமே வந்து ஒன்னு சேர்ந்துதாங்க ஐயா வளர்த்துட்டு இருக்கேன்.
ஐயா இப்ப வெள்ளாடு அப்படின்னு சொல்லும் போது அதனுடைய பராமரிப்பு முறைகள் வந்து எப்படி இருக்குது? இன்னைக்கு வெள்ளாடுகளை வந்து நீங்க ஓரளவு முழுமையா அந்த ஆடுகள் வளர்ந்ததுக்கு பின்னாடி கண்டிப்பா நீங்க சந்தைகள்ல விற்பனைக்கு கொண்டு போய் கொடுப்பீங்க, அதனுடைய அந்த விளைச்சல் அதனுடைய விலை நிலவரம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது? ரெண்டாவது இந்த வெள்ளாடுகளை நீங்க வளர்த்து நீங்க அதுக்கு பராமரிப்பு செலவுகள் செஞ்சது போக அதை விற்கும் பொழுது கிடைக்கக்கூடிய வருவாய் அப்படிங்கிறது உங்களுக்கு போதுமானதா இருக்காங்க ஐயா?
இப்ப நம்ம வந்து நாங்க ஒருங்கிணைந்த பண்ணையம்ங்கிற முறையில தான் வந்து நாங்க வச்சு வளர்த்துட்டு இருக்கோங்க ஐயா. இந்த ஒருங்கிணைந்த பண்ணையங்கிற முறையில வந்து வளர்க்கும் பொழுது ஆடுகளுக்கு தேவையானது நம்ம மாடுகளுக்கு பண்ணக்கூடிய தீவனப்பிள்ளையே வந்து நாங்க அதுக்கு தேவையானதை வந்து கொடுத்துடுறோம் ஐயா. அதனால எங்களுக்கு அது கொடுத்து வளர்க்கும் பொழுது அந்த அளவுக்கு செலவுகள் தனியா கிடையாது. ஆனா தனியா ஷெட்டு போடுறதோ மெயின்டெனன்ஸோ எதுவுமே கிடையாதுங்க ஐயா. நாங்க இதுக்கு பார்க்கும் பொழுது அதுவும் பக்கத்திலேயே வச்சு பாத்துக்கிறோம். அப்படிங்கும் போது எங்களுக்கு வந்து செலவுகள் கம்மியா வருது. இப்ப நாங்க வந்து அதை விற்பனை பண்றோம் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்க வந்து விற்பனை பண்ணுவோங்க ஐயா. எதுக்கு எப்படி வந்து பண்றோம் அப்படின்னா நம்ம பால் மாடு கருவை மாடு இருக்கு அப்படின்னா அந்த கருவை மாட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஆடுகளே வந்து நாங்க வளர்க்கறதுக்கு ஏற்கனவே அப்படிதாங்க ஐயா வளர்த்துக்கிட்டு வந்தோம். என்ன காரணத்துக்காக வளர்த்தோம் அப்படின்னா இந்த மாடு வந்து 7 மாசம் வந்து கறவை முக்கியது பாத்தீங்களா, சென்னையில நிக்கும் பொழுது அந்த ஒரு 3 மாசம் வந்து செலவுக்கு பைசா எங்களுக்கு தட்டுப்பாடு வரும். அந்த டைம்ல வந்து இந்த ஆடுகளுடைய இதை வந்து நாங்க சேல்ஸ் பண்ணுவோம். அந்த நேரத்துல வந்து அந்த வருவாய் வந்து எங்களுக்கு நம்ம பால் கறவை மாட்டுகள் வந்து தீவனங்கள் வாங்கி போட வர எங்களுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும் ஐயா.
ஐயா அதே போல இந்த நாட்டுக்கோழி இனங்களை நீங்க வளர்த்து வரீங்க, நாட்டுக்கோழி இனங்கள்ல என்ன இனங்கள் நீங்க வந்து வளர்த்து வரீங்க, அதனுடைய வளர்ப்பு முறைகள்லாம் என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
நான் வந்து சுத்தமான தூய நாட்டுக்கோழி தான் சார் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து சிறுவிடை இனத்தை சேர்ந்தது. இது ஒரு ஒரு கோழி வந்து ஒரு 6 மாசம் வளர்ப்பு பிறகுதான் வந்து முட்டை விட வரும். வருஷத்துக்கு வந்து வருஷத்துக்குன்னு இல்ல ஒரு முட்டை விடக்கூடிய பசித்து பருவத்துல வந்து 12-15 முட்டை விடுங்க ஐயா. இதுல வந்து நம்ம எப்படின்னா பியூர் சிறுவிடை வளர்க்குறோம் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு வந்து முட்டை விற்பனையும் நல்லா இருக்குங்க ஐயா. ஒரு 15 ரூபாங்கிற மாதிரி வித்துக்கிட்டு இருக்கிறேன். குஞ்சுமே வந்து ஒரு குஞ்சு 60 ரூபாங்கிற விலைக்கே வந்து நாங்க விற்கிறோம். இப்ப சிறுவிடை கோழி அப்படிங்கும் பொழுது இது வந்து நம்ம சாணி வந்து அதிகமா வந்து சாணம் இருக்கிறதுனால அதுல மேய்ச்சல் வந்து மேய்ஞ்சிக்குதுங்க ஐயா. அதுக்கு தனிப்பட்ட முறையில வந்து நாங்க எந்த ஒரு செலவும் பண்றது இல்லை. அதுல இருந்து வரக்கூடிய வருவாய் வந்து எங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கு. என்ன காரணம்னா டெய்லி வருவாய் முட்டை வந்து ஒரு 5 முட்டை 10 முட்டை விற்போம் அப்படின்னா எங்களுக்கு டெய்லி வருவாய் கிடைக்குது. அதனால வந்து எங்களுக்கு கோழிகளும் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க ஐயா.
ஐயா இப்ப கோழிகளை பொறுத்த அளவுல நிறைய வகைகள் இருக்கு. இப்ப நீங்க சிறுவிடையை வளர்த்துட்டு வரீங்க, அதே மாதிரி அதுலயே பெருவிடை கோழி, சிறுவிடை கோழி இந்த மாதிரி வகைகள் இருக்கு. இந்த நிறைய வகைகள் இருக்கும் பொழுது நீங்க ஏன் இந்த தனிப்பட்ட முறையில சிறுவிடை அப்படிங்கிற கோழியை மட்டும் எடுத்து வளர்த்து வரீங்க? அதுக்குன்னு ஏதாவது காரணங்கள் ஏதாவது இருக்காங்க ஐயா?
நல்ல கொஸ்டின் ஐயா. இது வந்து என்ன காரணம் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, இது வந்து பராமரிப்பு செலவு ரொம்ப கம்மிங்க ஐயா. இதுக்காக ஷெட்டு போட வேண்டிய அவசியம் நமக்கு வந்து இல்லை. ஏன்னா இது வந்து மரத்திலேயே ஏறி படுத்துக்கும், முட்டை விடுறதுக்கு மட்டும்தான் வந்து நம்ம ஷெட்டில் வந்து முட்டை விடும். அதோட இல்லாமல் வந்து நாய் கீரி இதெல்லாம் வந்து பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க ஐயா. ஏன்னா நாட்டுக்கோழியை பொறுத்த அளவுக்கு வந்து மேய்ச்சல் முறையில் தான் மேயும். மேய்ச்சல் முறையில் வளர்க்கும் பொழுது எங்களுக்கு வந்து அதுக்கான தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து பராமரிப்பு செலவு இல்லைங்க ஐயா. அது இந்த சாணி பக்கத்தில் இருக்க அந்த தீவனப்பிள்ளை இதுங்களை வந்து மேய்ஞ்சிக்கிட்டு அதனுடைய முட்டை மட்டும் நமக்கு கரெக்டாக வந்து நம்ம வச்சுக்க ஷெட்டில் வந்து விடும். விட்டுட்டு அது வந்து நைட்டில் வந்து மரத்தில் படுத்துக்கும். ஏன்னா பராமரிப்பு செலவு ரொம்ப ரொம்ப கம்மி. நோய் வந்து நமக்கு வரக்கூடியது மேக்ஸிமம் இல்லை, நோய் வராது. அப்படி அதிகப்படியான நோய்கள் வந்தால் வெள்ளைக்கரிச்சல் வரும். அது அதுக்கு ஏற்ற மாதிரியான வந்து நம்ம சின்ன வெங்காயம் இதை வந்து நாங்கள் அந்தந்த நேரத்தில் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்போம் சரிங்களா. அந்த இது செய்யும் பொழுது எங்களுக்கு அந்த நோயுமே வராதுங்க ஐயா. இதே மாதிரி தான் ஐயா ஒரு 12-13 வருஷமா நாங்கள் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம்.
பால் அப்படிங்கிறது எத்தனை லிட்டர் வருது, இதை நீங்கள் எங்கே கொண்டு போய் விற்கிறீங்க, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாய் இன்னைக்கு ஒரு லிட்டர் பால் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு போகுது, அதனுடைய வருவாய் முறை உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
ஆ சரிங்க ஐயா. எங்களுக்கு வந்து இந்த ஒரு நாளைக்கு எனக்கு வந்து ஏன்னா இந்த தொழிலில் வந்து எனக்கு இது மட்டும்தான் வந்து வருவாய். ஏன்னா வந்து வேற எந்த வேலையும் போகல, நம்ம கோழி ஆடு பிளஸ் பால் மாடு மட்டும்தான் வந்து என்னுடைய வருவாய் பெருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறதுனால எனக்கு ஒரு நாளைக்கு காலையில 100 லிட்டர் மதியம் 100 லிட்டர் அப்படிங்கிற ஒரு அளவில் தான் வந்து நான் பால் வந்து கரெக்டாக உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா. எனக்கு வந்து ரெகுலராக வந்து ஒரு நாளைக்கு 200 லிட்டர் பால் வேணும். நான் தனியார் பால் சொசைட்டியும் கொடுத்துட்ருக்கேன், ஆவின் பால் சொசைட்டியும் பால் கொடுத்துட்டு இருக்கேங்க ஐயா. 1 லிட்டர் வந்து 36 ரூபா அப்படிங்கிற விலையில கொடுத்துட்ருக்குறேன்
ஐயா. இதே போல ஒரு எதிர்காலத்துல ஒரு அடுத்த இலக்கா இதை இன்னும் கொண்டு போய் முன்னேற்றணும், இதை இன்னும் அதிகப்படுத்தணும், ஒரு மாடுகளுடைய எண்ணிக்கையை வந்து கூடணும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்காலத்துல எந்த மாதிரியான ஒரு திட்டமிடலை வடிவமைச்சு அதனுடைய அடிப்படையில நீங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க ஐயா?
நாங்க வந்து இந்த பண்ணையில் வந்து அதிகப்படியான மாடுகள் உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கங்கள் இருந்தாலும் எனக்கு வந்து ரெகுலராகவே வந்து மாட்டு பண்ணை அப்படின்னா வந்து நமக்கு காலையிலேயே எவ்வளோ வேணும் மதியம் நம்மளுடைய அமௌண்ட் நமக்கு எவ்வளோ சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய அந்த மாட்டு பண்ணையை பொறுத்தளவுக்கு நம்ம ரெடி பண்ணலாம். அதேமாரி இதில் இளைஞர்கள் வந்தாலுமே இதை வந்து நல்லபடியாக செஞ்சிடலாம், எப்படி செஞ்சால் அவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத வந்து எல்லாருக்குமே வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா வரக்கூடிய ஏன்னா இப்போ வேலை இல்லாமல் நம்ம உட்காந்துருக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த மாட்டு பண்ணை வந்து வச்சோம் அப்படின்னா வந்து நல்லபடியாக வந்து ரன் பண்ணலாம். ஏன்னா நான் இதில் வந்து இந்த முறையில் தான் மாட்டு பண்ணையிலேருந்து தான் வந்து நல்லபடியாக வந்திருக்கிறேன். ஏன்னா இதில் வந்து முதலீடுங்கிறது கம்மியான முதலீட்டிலேருந்து இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன், எனக்கு போதுமான பொருளாதாரம் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு நான் வந்திருக்கிறேன். இதுவே எனக்கு போதுமான ஒரு இது. என்னுடைய பையனையுமே வந்து நம்ம மாட்டுத்துறையில தான் வந்து வரணும், ஏன்னா அவனுக்கும் வந்து இது தெரியணும். இது வந்து நல்ல ஒரு நல்ல துறை. இதையும் வருங்காலத்தில் அதிகப்படியான மிஷினரிகள் ஏதாவது பண்ண முடிஞ்சால் பண்ணி அதுலேருந்து இன்னமும் ஒரு மாடுகள் இன்னும் ஒரு 20 மாடு வாங்கி ஒரு 50 மாடு வச்சு நல்லா இன்னும் கொஞ்சம் பண்ணையை வந்து விரிவுபடுத்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க ஐயா.
ஐயா உங்களை போல படித்து இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் விவசாயத்துக்கு போய் செய்யலாமா அல்லது ஒரு வேலை செய்யலாமா அப்படிங்கும்போது விவசாயத்தை துறையில ஈடுபடணும் அப்படின்னு நிறைய விரும்புறாங்க. ஆனா எப்படி அதை செய்யணும், விவசாயத்துல போய் முழுமையா செய்யும் பொழுது ஓரளவு நல்ல வருமானம் கிடைக்குமா அப்படின்னு ஒரு மன சந்தேகத்திலேயே இருக்காங்க. அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு விவசாயத்தை செய்யணும், விவசாயத்தை குறிப்பா உங்களை போன்ற கால்நடைகளை வளர்க்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட இருக்கக்கூடிய கல்லூரி முடித்து ஒரு புதிதா இந்த ஒரு பணியை செய்யணும் அப்படின்னு விரும்பக்கூடிய இளைஞருக்கு உங்களுடைய அனுபவ ரீதியா நீங்கள் வாங்கக்கூடிய கருத்துரைகள் என்னங்கய்யா?
இதுல நம்ம இப்ப வந்து படிச்சுட்டு நம்ம வேலை இல்லாம நம்ம வந்து நம்மளுடைய நம்ம படிக்க வச்ச பெற்றோரையும் சரி நம்ம சமுதாயத்தையும் சரி நம்ம வேலை இல்லாமல் வெளியில இருக்கிறது போறது வர்றது வந்து நம்ம வெளியில சுத்திட்டு இருந்தாலுமே வந்து என்ன சொல்லுவாங்க படிச்சுட்டு ஒண்ணும் இல்லாம இருக்கும். நம்ம என்ன சொல்ற நமக்குன்னு ஒரு தொழில் கைத்தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம். அந்த ஒரு துறையில நம்ம வந்து விவசாயமும் செய்யலாம், இல்ல கறவை மாடு கோழி ஆடு இதனுடைய வளர்ப்புல வந்து நம்ம முழுமையா ஈடுபட்டு செஞ்சா இதுல வந்து நஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயங்களே கிடையாதுங்க ஐயா. முழுமையா வந்து உண்மையா நேசிச்சு இந்த தொழிலை செய்யறதுனால இன்னைக்கு நான் வந்து நானும் வந்து ஒரு சின்ன படிச்சுட்டு வீட்டுல உட்கார்ந்தேன் அப்படின்னா இன்னைக்கு என்ன வந்து யாருக்கும் தெரியாது. ஆனா நான் இதுல வந்து இந்த துறையில வந்து சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணத்துல நான் வந்திருக்கேன். என்னுடைய என்ன மாதிரி என்னுடைய அக்கா தங்கச்சிகள் அனைவருமே இந்த துறையில வரணும், கண்டிப்பா சாதிக்கலாம். உங்களுக்கான ஒரு உங்களுக்கு தெரியல என்ன மாட்டை வாங்கி எப்படி செய்யறது என்ன ஏதுன்னு தெரியல அப்படிங்கிற போது நம்மளுடைய பண்ணையவே வந்து அவங்க விசிட் பண்ணலாம். ஒரு நாளோ ரெண்டு நாளோ ட்ரைனிங் எடுத்துட்டு கூட வந்து அவங்க கூட போய் வீட்டில் போயிட்டு திரும்ப அவங்களுடைய சொந்தமா வந்து பண்ண வச்சு அவங்களும் வந்து பொருளாதாரத்துல வந்து முன்னேறலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்துங்க ஐயா.
ஐயா, இதுவரைக்கும் அதாவது ஒரு மாட்டு பண்ணையை எப்படி தோங்குனீங்க, அதனுடைய பராமரிப்பு முறைகள்லாம் என்ன, அதுக்கு எப்படி நீங்க பணிகள் வந்து செய்றீங்க, வேளாண்மையை செஞ்சுக்கிட்டு கோழி வளர்ப்பு மாடு வளர்ப்பு இதெல்லாம் எப்படி சிறப்பா செய்றீங்க அப்படிங்கறது குறித்து மிக சிறப்பா மிக தெளிவான ஒரு விளக்க உரையை வழங்குனீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் ஐயா.
நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா.
நேர்களே, இதுவரை லாபம் தரும் மாட்டுப்பண்ணை குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய விவசாயி திரு ஆர் ராஜாஜி அவர்களுக்கும் உடன் உரையாடிய நமது புதுகை பண்பலையின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு நாகநாதன் அவர்களுக்கும் நேர்கள் சார்பாகவும் புதுகை பண்பலையின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 00 7 7 9 5 0 என்ற எண்களிலும் புதுகை FM 91.2@gmail.com என்ற மின் அஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள தவறாமல் இணைப்பில் காத்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.